நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆஸ்திரேலிய பூர்வீக மக்களின் கலாச்சாரத்தில் வானியல் குறித்து ஆய்வு செய்யும் ஒரு ஆராய்ச்சியாளர் ராபர்ட் ஃபுல்லர். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் வடமேற்கு பகுதியில் வாழும் யுலாய் மற்றும் கமிலோராய் பழங்குடி மக்களது வானியல் அறிவு குறித்து இவர் ஆராய்ச்சி செய்துள்ளார். தங்களது உள்ளூர் தேசத்திலிருந்து வெளியே பயணம் செய்வதற்கு இந்த பூர்வீக மக்கள் நட்சத்திர வரைபடங்களை பயன்படுத்தியுள்ளார்கள். பகல் நேரத்திலும் இந்த நட்சத்திர வரைபடங்களைக் கொண்டு எப்படி மற்றவர்களுக்கு போகும் வழி சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை விளக்குகிறார் ராபர்ட் ஃபுல்லர்.
So if you think of a list of maybe six stars in a row, each of those stars is a point along the landscape on their trip, and that point is something that they have to remember. So the person teaching is using those stars point by point by point to teach the person, okay, your first stop is this waterhole, and then the next star, that's the river you go to, and maybe the next star is a mountain, something like that. So it's a memory aid, not so much a navigation aid.
பூர்வீக மக்கள் குறித்து நாம் வழங்கிய தொடர் நிகழ்ச்சியூடாக பூர்வீக மக்கள் 1972 கேன்பராவில் ஒரு கூடார தூதரகம் ஒன்றை அமைத்தார்கள் என்பதை அறிந்திருப்பீர்கள். அதை நிறுவியவர்களில் ஒருவர் கிலா மைக்கேல் ஆண்டர்சன். கிலா மைக்கேல் ஆண்டர்சன் குயின்ஸ்லாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில எல்லைகளுக்கு அருகே இருக்கும் யுலாய் தேசத்தில் குடுகா பழங்குடியினர் தலைவர்களில் ஒருவர். ராபர்ட் ஃபுல்லருக்கு நட்சத்திர வரைபடங்கள் குறித்து கற்றுக் கொடுத்தவர் கிலா மைக்கேல் ஆண்டர்சன்.
A lot of the primarily focus on identifying pathways via waterholes to and from ceremonial locations over vast distances. And so you're looking at about, you know, anywhere between 500 to 600 miles.
பூர்வீக குடிமகன் ஒருவர் வயதுக்கு வரும்போது அவருக்கு சடங்கு ஒன்று நடத்தப்படும். 1960களில் அப்படி தனக்கு நடந்த சடங்கில் தனது பாட்டனால் நட்சத்திர வரைபடங்கள் குறித்த ரகசியங்களை தனக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறார் கிலா மைக்கேல் ஆண்டர்சன். 19th century பிற்பகுதியில் பிறந்த ஒருவரிடம் நேரடியாக கற்றுக்கொண்டதை தான் பெற்ற அதிர்ஷ்டம் என்று அவர் கருதுகிறார்.
And so that's why I have that knowledge so strongly embedded within me, because I learned from grandparents and old people who were grandparents of others who learned of their grandfathers who were born before the white man came into our country.
அந்த காலத்தில் தங்கள் சொந்த தேசத்திற்கு வெளியில் பயணம் மேற்கொள்ள முன்னர் நட்சத்திர வரைபடங்களின் உதவியை நாடினார்கள் ஆஸ்திரேலிய பூர்வீக மக்கள்.
Stars are mostly prevalent in the sky anywhere between August and September. These are the two months that gives you direction and guidance. And so depending on the brightness of the stars, we will make our decision which way we're going or whether we're staying in our general location and go to the closer ceremonies.
பரந்த தூரங்களை சில சமயங்களில் 700 kilometers நீளம் வரை நட்சத்திர வரைபடங்களின் உதவியுடன் பாதைகள் வரையப்பட்டிருந்தன என்று கூறுகிறார் ராபர்ட் ஃபுல்லர்.
They used to go to a place up near Quilpie from Gadigal, which is near Lightning Ridge, and meet another group of Aboriginal people from the Central Desert area north of Alice Springs. And those people would have traveled maybe 1,500 kilometers to meet the Uwalie people for a ceremony. And of course, they must have used a similar method to teach people how to travel that long distance.
தாம் மற்றிய மக்களின் தேசங்களுக்கு செல்வதற்கு சில மாதங்களுக்கு மேல் எடுக்கும் என்கிறார் கிலா மைக்கேல் ஆண்டர்சன்.
But we can only go if they send us an invitation by way of a message stick, and then we will carry that message stick on a spear to show, because that's our passport across their country. It's an invitation, otherwise the tribes will not allow us to pass across their country.
ஐரோப்பியர்கள் இங்கு வருவதற்கு முன்னரே இந்த கண்டம் முழுவதும் சிக்கலான பல பாகங்களாக கொண்ட வர்த்தக பாதைகளை பூர்வீக மக்கள் அமைத்திருந்தார்கள். கற்கள், காவி நிறத்தாலான இரும்பு தாது மற்றும் பயன்படு கருவிகள் என்பவற்றை பூர்வீக சமூகங்கள் ஒன்றுடன் ஒன்று பகிர்ந்திருந்தார்கள். பொருட்களின் வர்த்தகம் மட்டுமன்றி கதைகள் மற்றும் பாடல்கள் என்பவற்றையும் இவர்கள் பரிமாறியுள்ளார்கள் என்கிறார் ராபர்ட் ஃபுல்லர்.
We have a couple of instances where some older culture people have drawn some pictures of what Australia looked like before 1788 in terms of trade routes, and it looks like a basket weave. There's so many of them. They just go east to west, north to south, and all over. And Aboriginal people traveled quite long distances to trade.
உரிய இடங்களை நினைவில் வைத்துக் கொள்ள நட்சத்திர வடிவங்கள் பூர்வீக மக்களுக்கு உதவியன. அவற்றை மறக்காமல் இருக்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க பாடல்களை விட சிறந்த வழி இருக்கிறதா என்ன? ஒரு பயணப்பாதை வாய்வழியாக பரிமாறப்பட்ட போது சாங் லைன் அல்லது ட்ரீமிங் ட்ராக் ஒரு கனவு பாடல் என்று அறியப்பட்டது என்கிறார் ராபர்ட் ஃபுல்லர்.
This was a song the star map actually gave you the verses of a song so that you could then remember the instructions on how to travel. And of course, that brings up a question of something called song lines. Now, song lines have been known about for a long time, but not a lot known in any detail. And song lines are actually routes across the Australian landscape, which are encoded in a song.
Song line அல்லது dreaming track பூர்வீக மக்களின் வாழ்க்கையில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்கிறார் கிலர் மைக்கேல் ஆண்டர்சன்.
Song lines on the earth are the ones that show you where the creators traveled, and of course at these sacred places along that song line is where creation took place.
இப்படியாக பாடப்பட்ட சில வரைபடங்களை கூகுள் மேப்ஸ் வரைபடங்களுடன் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார் ராபர்ட் ஃபுல்லர். பல்வேறு புள்ளிகளை அவர் அங்குமிங்கும் அடையாளங்காட்ட ஊசிகளை வைக்கும்போது திடீரென்று இரண்டு தடங்கள் கிட்டத்தட்ட ஒன்றாக இருப்பதை அவதானித்தார். அவை முக்கிய சாலைகள் என்பதையும் அவர் கவனித்தார்.
This was from northern New South Wales, well up into Queensland, up to the Bunya Mountains, which are northwest of Brisbane, and all the way up to Carnarvon Gorge, which is up in central Queensland.
இந்த கண்டுபிடிப்புகள் ராபர்ட் ஃபுல்லரை சிந்திக்க தூண்டின. இந்த கண்டத்திற்கு வந்த முதல் ஐரோப்பியர்களுக்கு பூர்வீக மக்கள் தானே வழிகாட்டியிருப்பார்கள் என்பதை அவர் உணர்ந்தார்.
For example, Major Mitchell, who traveled up through this country in about 1845, he had a couple of Aboriginal guides from down the Sydney way. But those Aboriginal people would have asked the local people about what were the best routes to travel. And of course, they would have told them these routes that they know very well, which are actually song lines. So Mitchell would have marked down these routes. And then after Mitchell would have come possibly the drovers, farmers, and eventually they would have had dirt roads for their carts. And eventually those dirt roads would have been turned into paved roads.
இயற்கையை விவரிக்கும் பண்டைய பாடல் வரிகள் பல்லாயிரம் வருடங்கள் பழமையானவை என்றாலும் இன்னமும் உயிருடன் இருக்கின்றன. இந்த பாடல் வரிகளில் பதிக்கப்பட்ட பல தடங்கள் மற்றும் வழிகள் நவீன ஆஸ்திரேலிய நெடுஞ்சாலைகளாக மாறியுள்ளன.